ரொம்ப ஒரு விந்தையான ஒரு காரியம். நம்ம இன்னைக்கு வந்து கர்த்தர் எங்களுக்கு அன்றன்று தினத்தின் அப்பத்தை தாரும், எங்களுக்கு தேவையான வேண்டிய ஆகாரத்தை தாரும் அப்படின்ற ஜபத்தை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அந்த ஜபத்துல வந்து ஆண்டவர் தான் நமக்கு ஒவ்வொரு வேளை சாப்பாடு கொடுக்கிறாரு என்பதை உணர்ந்து அங்கீகரித்து அதை நன்றி செலுத்தும்படிக்கு அந்த ஜபம் எழுதியிருக்கு. ஆனா இதே நேரத்தில் உலகம் எங்கும் பார்த்தோம்னா கோடிக்கணக்கான மக்கள் வந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்க. எங்க பார்த்தாலும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்க. பொங்கல்ன்ற பண்டிகையை யோசிச்சு பார்த்தோம்னா அது வந்து ஒரு அறுப்பு காலத்தை, அறுப்பு காலத்துக்காக, அறுப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற ஒரு பண்டிகை. அதுல வந்து அத வந்து உண்மையான அறுப்பை கொடுக்கறது தேவன்தான். அறுப்பு எல்லாருக்குமே விளைவிக்க வைக்கிறது, ஒரு அறுப்பை கொடுக்கறது தேவன்தான். ஆனா அவருக்கு கிடைக்க வேண்டிய மகிமையை கொடுக்காமல், சிருஷ்டிகரை ஆராதிக்காமல், சிருஷ்டிப்பை ஆராதிக்கிற ஒரு வேதனையான சுற்றுச்சூழலைய நம்ம பார்க்கிறோம். பாருங்களேன், அது ரொம்ப வேதனை நம்ம கொடுக்கணும். ஏன், அவர் தான் மெய்யான தேவன், அவருக்கு தான் கன செலுத்தணும், அவருடைய நாமம் தான் பரிசுத்தப்படணும், அவர் தான் எலோகிம், சகலத்தையும் உருவாக்குனவர் அவர் தான். அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காமல் போகின்ற ஒரு பண்டிகை, அதுல மலைய ஆராதிக்கிறார்கள். பழைய திங்ஸ் எல்லாம் போட்டு கொளுத்திட்டு அதுக்கு மலைக்கு ஆராதனை. தை பொங்கல்னு ஒரு பண்டிகை, அதுல வந்து அரிசியும் பாலும் போட்டு பொங்க வச்சு சூரியனை ஆராதிக்கிறார்கள். அது பத்தாது, சரி மலை சூரியன் அது பத்தாதுன்னு அடுத்தது மாட்டு பொங்கல், மாடு ஆராதிக்கிறார்கள். பாருங்களேன், ரோமர் 1வது அதிகாரத்தில் போட்டுக்கிற மாதிரி தேவனுடைய கோபாக்கின இந்த கல்ச்சர் மேல ஆல்ரெடி வந்தாச்சு. அதனால தான் இழிவான சிந்தனை அவங்களுக்கு புரிய மாட்டேன். தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்பு இழிவான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். நல்லா மலை வந்து, நல்லா அறுப்பு வந்து பொங்கி, அந்த அரிசி பொங்கி நிறைய சாப்பிட்டோம்னா போதும், அதை விட வாழ்க்கையில வேற ஒண்ணுமே கிடையாது. பாருங்களேன், தேவனுடைய கோபாக்கிற இந்த கலாச்சாரத்தின் மேல வந்திருக்கிறது, பயங்கரமான இருள் இருக்குது. பாக்குற நம்ம எங்க அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய மகிமை எப்படியெல்லாம் கெட்டு போகுது, எங்க அப்பாவுடைய நாமம் எப்படியெல்லாம் தூஷிக்கப்படுதுன்ற ஒரு பாரம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வேதனைப்படணும். ஏன், அத அது மாத்திரம் இல்லாம நம்ம அவருடைய நாமத்தை சுமக்கிற நம்ம அவருக்கு கிடைக்க வேண்டிய மகிமை, நமக்கு அனுதின ஆகாரத்தை கொடுக்கிறவர் அவர்தான். அவருக்கு கிடைக்க வேண்டிய மகிமை நம்ம கொடுக்க முடிய கொடுக்காம இருக்கக்கூடாது. அதனால தான் இன்னைக்கு செய்தி அரிசி பானை பொங்குறது இல்ல. உண்மையான பொங்கல்னா இந்த பாட்டுல வந்த மாதிரி நம்முடைய இருதயத்தின் இருதயம் நன்றி நாள் பொங்கலும். அதை நம்ம உணரும் படிக்க ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு உதவி செய்யட்டோம். கர்த்தருடைய ஜபத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெரிய ஆசீர்வாதம் இந்த ஜபம் என்னுடைய வாழ்க்கையில, ரொம்ப பிளஸ்ஸிங் எனக்கு சொல்ல போனா. ஏன், ஒரு அந்த ஜபம் செய்யறதே நம்ம எதுக்கு வாழ்றோம், எந்த நோக்கத்துக்காக வாழணும்னு அந்த ஜபமே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஞாபகப்படுத்துது. பாருங்களேன், ஒரு அருமையான ஜபம். நான் ஜபம் செய்யும் போதே இந்த அவுட்லைன்ல தான் என் ஜபமே வருது. ஆனா உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் நான் நம்புறேன். அதுக்காகத்தான் திருப்பி திருப்பி சொல்லித்தான், ஜபம்னா இதான், நீங்க நினைச்சது பண்றது இல்ல, ஜபம் இதான் ஜபத்தின் முறை அப்படின்னு கர்த்தருடைய ஜபத்தை அருமையா ஆண்டவர் நமக்கு கத்து கொடுத்திருக்கிறாரு. இதான் இயேசு கிறிஸ்து நமக்கு வச்ச பேட்டர்ன். தேவனுடைய சித்தத்தின்படி ஜபிக்கிறதுனா இதான். அதை நம்ம படிச்சுட்டு வரோம். இந்த ஜபத்துல 6 விண்ணப்பங்களை நம்ம பார்க்கிறோம், 6 பெட்டிஷன்ஸ். அந்த 6 விண்ணப்பங்களையும் ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி 10 கட்டளைகள் ரெண்டாக, ரெண்டு பலகையில் இருக்கோ, இந்த மாதிரி கர்த்தருடைய ஜபம் ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒரு 6, ஒரு பக்கம் வந்து, ஒரு 3 விண்ணப்பங்கள் வந்து தேவனை குறித்த காரியங்கள், இந்த 3 விண்ணப்பங்கள் மனுஷனை குறித்த காரியங்கள், 3 விண்ணப்பங்கள் தேவனுடைய மகிமையை குறித்த காரியங்கள். என்னது அது? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல் பூமியில் செய்யப்படுவதாக. அது 3 தேவனுடைய மகிமையை பொருந்தினது, அதுக்கு ஏற்பட்டது. அடுத்த வர 3 விண்ணப்பங்கள் எங்களுக்கு அன்றன்று அப்பத்தை தாரும், எங்களுடைய பாவங்களை, கடன்களை எங்களுக்கு மன்னியும், சோதனைக்குட்படாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இது 3 மனுஷனுடைய தேவையை பொறுத்தது. பாருங்களேன், அது ரெண்டு விதமா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். இது வந்து இந்த ஜபம் செய்யும் போது நம்ம முதலாவது இந்த மூணு விண்ணப்பங்கள்ல மூழ்கி இருக்கணும். ஆண்டவர், ஆண்டவருடைய மகிமை எவ்வளவு பெருசுன்ற ஒரு பார்வை, ஒரு உணர்வு இருக்கும் போது தான் மனுஷன் தன்னுடைய தேவைக்கு ஒழுங்கா ஜபம் பண்ண முடியும். அதை நம்ம முதல்ல பாத்துக்கணும். அதனாலதான் நம்ம டாப் ப்ரையாரிட்டிஸ் ரொம்ப மூணு வாரம் நாலு வாரம் எடுத்து படிச்சிருக்கிறோம். முக்கியமா நம்ம வாழ்க்கையில் இருக்க ஒரு வாழ்க்கை நோக்கமே, எதுக்காக வாழ்றப்பா நீ, எதுக்காக வாழ்ற? சில பேர் வயிற்றுக்காக வாழ்றாங்க, உலகத்துக்காக வாழ்றாங்க. அதுக்கா நான் வாழ்றது, என்னுடைய ஆயுஸ்ல வாழ்ந்து முடிச்சது எதுக்காக? தேவனுடைய நாம மகிமைப்படணும். அதுக்கு தான் வாழ்க்கை, அதுக்கு தான் ஆயுஸ், அதுக்கு தான் முதல்ல இருக்கணும். உங்களுடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக, அதுக்குதான் வாழ்க்கை நோக்கம் சரியா இருந்தாதான். அதான் யாக்கோபு சொல்றாரு, உங்க ஜபங்கள்லாம் ஆண்டவர் கேட்காத காரணம் என்ன? உங்க வாழ்க்கை நோக்கம் சரியில்லை, நீங்க எதுக்காக வாழ்றீங்க சரியில்லை. நம்ம வாழ வேண்டியது எதற்காக? தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படணும். இப்ப வர மூணு விண்ணப்பங்கள், அடுத்தது வர மூணு விண்ணப்பங்கள் வந்து மனுஷனுடைய தேவை குறித்தது. ஆனா உடனே உங்களுக்கு சொல்லணும், அது மனுஷனுடைய தேவையை குறித்ததா இருந்தாலும் தேவனை அதை ஓரம் கட்டுற மாதிரி கிடையாது. ஆண்டவரை மறந்துட்டு இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம், முடிஞ்சு இப்ப மூணு வாரம் அது ஆண்டவருடைய விஷயம், இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோன்ற மாதிரி விஷயம் இல்ல. இதுல பாத்தீங்கன்னா இந்த மனிதனுடைய தேவையான அன்றென்று அப்பம், நம்முடைய கடன்கள் மன்னிக்கிறது, சோதனைக்கு நம்ம உட்படாம இருக்கிறதும், இந்த தேவைகள் நிறைவேறதும் தேவன் மகிமைப்படணும், தேவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படணும். அப்படித்தான் நம்ம ஜபிக்கிறோம். பாருங்களேன், இதெல்லாம் இது வரைக்கும் ஜபிச்சோம், உன் நாமம் பரிசுத்தப்படட்டும், உன்னுடைய ராஜ்யம் வரட்டும், உன்னுடைய சித்தம் செய்யப்படட்டும், இதெல்லாம் எங்க செய்யப்படணும் ஜபிக்கிறோம்? பூமியில் செய்யப்படணும்னு ஜபிக்கிறோம். பூமியில் செய்யப்படணும்னு ஜபிக்கும் போது கடவுள் எப்படி தம்முடைய நாமத்தை இங்க பரிசுத்தப்படுத்துறாரு, அவர் ராஜ்யத்தை இங்க எப்படி கொண்டு வராரு, அவருடைய சித்தத்தை இங்க எப்படி செய்ய வைக்கிறாரு? நம்மளுடைய நமக்கு அன்றன்று தின அப்பத்தை கொடுத்து, நம்ம பாவங்களை மன்னித்து, நம்மளை சோதனைக்கு உட்படாம பண்ணித்தான் அவருடைய இந்த காரியத்தை செய்யறாரு. பாருங்களேன், இந்த மூணு தேவைகள் நம்ம என்ன ஜபிக்கிறோம் இன்னுமே? ஆண்டவரே சரி உங்க விஷயம் முடிஞ்சிச்சு, இப்ப எங்க விஷயம் பாருங்கன்னு இல்ல, ஆண்டவரே உன் நாமம் பரிசுத்த பண்ணு, எனக்கு அன்றன்று அப்பத்தை கொடுத்து உன் நாமத்தை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னித்து உங்களுடைய ராஜ்யத்தை வரப்பண்ணும். ஆண்டவரே என்னை சோதனைக்கு உட்படாத படிக்கு பண்ணி உம்முடைய சித்தத்தை நடத்த செய்யும். பாருங்களேன், இந்த நோக்கமெல்லாம் இதில் முழு ஜபமே ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருடைய மகிமைக்காகத்தான். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், இந்த லாஸ்ட் த்ரீயும் ஃபர்ஸ்ட் த்ரீய நிறைவேற்றுறதுக்கு தான். சபை சரித்திரத்துல ஒரு மனுஷன் அருமையா சொல்றாரு, சபை சரித்திரத்துல பார்த்தோம்னா எப்பெல்லாம் ஆண்டவர் வல்லமையாக செயல்பட்டிருக்காரு, அசாதாரணமா தேவனுடைய ஜனங்களை பயன்படுத்தி இருக்கிறாரு. சபசரித்திரத்தில் அது பார்த்தோம்னா எப்பெல்லாம் தேவனுடைய மக்கள் இந்த முதல் மூணு விண்ணப்பங்கள்ல மூழ்கி இருந்தாங்களோ அப்பதான் தேவனுடைய வல்லமையான செயலை பார்க்க முடியும். பாருங்களேன், இந்த காலத்துல எல்லாம் அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குதுன்னா அதெல்லாம் ஆண்டவர்னால நடக்கப்படலன்னு ஒரு விஷயத்த வச்சு சொல்ல முடியும். ஏன் அந்த ஜபம் ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்குது? எங்களுக்கு அப்பத்தை கொடுந்தான் ஆரம்பிக்கிறது. உடைய நாமம் பரிசுத்தப்படுறதெல்லாம் அங்க இல்ல, எங்க வியாதியை சரி செய்யணும் தான் ஆரம்பிக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யம், அவருடைய நாமம், அதுக்கெல்லாம் ஒன்னும் ஒரு தொடர்பும் கிடையாது. எங்களுக்கு அப்பத்தை கூட எங்க வியாதியை சரி பண்ணி, எங்க பாவத்தை பண்ணி, அதுல தான் நோக்கம். பாருங்களேன், அதான் நம்ம பாத்துக்கணும். இப்ப கூட கிறிஸ்தவோன்ற பேர்ல, ஜபோன்ற பேர்ல பல காரியங்கள், 24 மணி நேரம் ஜபம், 105 ஆனிவர்சரி ஜபக்கூட்டம், ஆல் நைட் ஜபக்கூட்டம், பல இதெல்லாம் நடக்குது, ஜபம் ஜபம் ஜபோன். ஆனா இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும், ஜபம் போது இதெல்லாம் என்னத்துக்கு ஜபிக்கிறது? எவ்வளவு தவறான காரியங்களுக்கு ஜபிக்கிறாங்க, ஆனா அந்த ஜபத்துல எல்லாம் ஆண்டவர்கிட்ட டிமாண்ட் பண்றது, ஆண்டவரே இதை நிறைவேற்றும், ஆண்டவரே இதை செய்யும், அதை செய்யும், இதை செய்யும்னு எத்தனையோ தவறான காரியங்கள் விட்டுருங்க. ஈவன் நல்ல காரியமோ, ஆண்டவரே சுகத்தை கொடும், ஆண்டவரே எங்களுக்கு வியாதிய போக்கும், ஆண்டவரே எங்களுக்கு செழிப்ப கொடும், இந்தியா தேசம் நல்லா வரணும், இந்தியா தேசம் சிறப்பா வரணும், ஆண்டவர் இந்தியா அரசியல் நல்லா வரணும், அதுக்கா அதுக்கு அதுக்கா ஜபிக்கிறார்? தவறு தெரியுமா? இதுக்கெல்லாம் எதுக்கு ஜபிக்கிறோம்? இதெல்லாம் இதனால ஆண்டவர் மகிமைப்படணும். இந்தியா இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இந்தியா முக்கியம் இல்ல, அவருடைய நித்திய ராஜ்யம் தான் என்றென்றும் நிலைக்கக்கூடியது. அந்த ராஜ்யத்துக்காகத்தான் இந்தியா ஆசீர்வதிக்கப்படணும். இந்தியா மேல நமக்கு என்ன பெரிய இது? அதெல்லாம் இந்திய குடிமக்கள் நமக்கு இது இருக்கலாம், ஆனா அவருடைய ராஜ்யத்துக்காகத்தான் இந்தியா ஆசீர்வதிக்கப்படணும், அவருடைய ராஜ்யத்துக்காகத்தான் நமக்கு எல்லாமே நடக்கணும், அவர் மகிமை கண்ணும் கருத்துமா இருக்கணும். அதான் அந்த உண்மையான ஜப கூட்டம். புரியுதுங்களா? ஜபம் போது எல்லாமே ஆண்டவருடைய மகிமைக்கு போய் முடியணும். அதை முக்கியமா நம்ம கவனம் வச்சுக்கணும். அதான் ஒரு தாமஸ் வாட்சன்ன்றவர் ஒரு அருமையா சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவனுடைய மகிமை பரலோகத்தை விட உன்னதமானது, எல்லா மனிதர்களுடைய ரட்சிப்பை விட உயர்ந்தது. எல்லா ராஜ்யங்களும் அழிந்து போகலாம், தேவனுடைய மகிமையில ஒரு துளிய அவருக்கு இழக்கிறத விட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எல்லா தேவதூதர்களும் அழிஞ்சு நாசமா போகலாம், அவருடைய மகிமை இழக்கிறது ரொம்ப பெரிய இழப்பு. பாருங்களேன், அவருடைய மகிமை அவ்வளவு பெரிதானது. அதைத்தான் நம்மளும் மனசுல வச்சுக்கணும். பாருங்களேன், இயற்கையான மனிதர்களுக்கு தேவனுடைய மகிமையை பத்தி அவ்வளவு அக்கறை இல்லை. எனக்கு வேலை நல்லா நடக்குதா, சாப்பாடு நல்லா கிடைக்குதா, நான் சந்தோஷமா எல்லாம் ஓடுதா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா, அவன் தேவனுடைய மகிமை எப்படின்னா போட்டோம், அதை பத்தி கேர் இல்ல. ஆனா மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு தான் தேவனுடைய மகிமையை குறித்த வைராக்கியம் இருக்க முடியும். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம், அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஆகவே சரி, இப்ப நம்ம இந்த மூணு தேவைகளுக்கு வருவோம். இந்த மூணு தேவைகளும் தேவனுடைய மகிமைக்கு ஏற்றதாகத்தான் இருக்கணும். அதைத்தான் நம்ம மனசுல வச்சுக்கணும். எவ்வளோ இந்த மூணு தேவைகளை எடுத்து பார்த்தோம்னா, படிங்களா 11 இருந்து,
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
இப்போ இந்த 3 பெட்டிஷன்ஸ் தான் நாம் பார்க்க போறோம். இந்த மூணுமே ஒன்னொன்னு எடுத்து பாருங்களேன். எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், சரீர விதமான தேவைகள் அதுல வருது. ரெண்டாவதாக எங்க கடன்களை மன்னியும் அப்படின்னும் போது நம்ம மனது பிரகாரமான தேவை. மூணாவதாக எங்களை சோதனைக்குட்படாத பண்ணும் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய தேவைகள். பாருங்களேன், ஆண்டவருடைய ஞானத்துல மனுஷனுடைய தேவைகள் எல்லாமே இது மூணுல அடக்கியிருக்கிறார். என்னுடைய அப்பத்தை தாரும், எங்களை ஆகாரத்தை தாரோம்னா நம்ம சகல விதமான சரீர தேவைகள். சரீர தேவைகளோடு நம்மளுக்கு பத்தாது. நம்ம பாவம் வந்து நம்மளை எப்பப்பார் குற்றப்படுத்தக்கூடாது, நம்ம மைண்ட் எப்பப்பார் பாவம் செஞ்ச பாவத்தை நினைச்சு நினைச்சு டார்ச்சர் படக்கூடாது. அதுக்காக மென்டலா நமக்கு சமாதானம் வேணும்னா எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் இல்லைங்களா. நம்ம பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சா தான் நம்ம சமாதானமா இருக்க முடியும். அதுக்காக கேட்கிறோம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை சிறப்பா வளரணும்னா பாவத்தை நம்ம மேற்கொண்டு சோதனையில உழுவாம வளர்ந்து வந்தாதான், வெற்றியா வாழ்ந்து வந்தாதான். அதுக்காகத்தான் என்ன ஜபிக்கிறோம், சோதனைக்கு உட்படாத படிக்க எங்களை பார்த்துக்கொள்ளும். பாருங்களேன், இந்த மூணு தேவைகள் அருமையான தேவைகள். அந்த மூணு கேட்கிறோம், அந்த மூணுலயும் எல்லாமே உள்ளடக்கி இருக்கு. அப்பத்தை எங்களுக்கு அப்பத்தை தாரோன்ற நிகழ்காரியத்தை அது பேசுது, எங்கள் கடன்களை மன்னியோன்றது கடந்த காலத்தை பத்தி பேசுது, சோதனைக்கு எங்களை உட்பண்ணாத பண்ணுன்றது வரப்போற காலத்தை பத்தி பேசுது. அதான் தேவனுடைய அறிவு ஞானம் பார்த்தோம்னா மனுஷனுடைய எல்லா வாழ்க்கையில இருக்கக்கூடிய தேவைகள்லாம் எடுத்து மூணே ரிக்வஸ்ட முடிச்சா பாருங்க. நம்ம ஜப ரிக்வஸ்ட்னா புக்கு புக்கா எழுதுவோம். மூணே ரிக்வஸ்ட்ல மனுஷனுக்கு தேவையான எல்லா காரியம் இதை விட்டுட்டு வர என்ன தேவை யோசிச்சு பாருங்களேன். நானும் யோசிச்சு பார்த்தேன், அனுதினமும் என்னுடைய சரீரம் எனக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது, எந்த குறையும் இல்லை. ரெண்டாவது, தேவனோடு நான் ஐக்கியமா வாழ்வதற்கு என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தி குறுகுறுன்னு குற்றப்படுத்தாம என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, எந்த பாவத்தை பத்தி எனக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. மூணாவதாக, தேவனுக்கு முன்பதாக பிரியமா வாழும்படிக்கு எந்த பாவத்திலையும் உலாதபடிக்கு தொடர்ந்து என்னை காத்து வரார். இது மூணு இருக்கிறவன் தான் இந்த உலகத்திலேயே பணக்காரங்க, பெரிய ஐஸ்வர்யவான். இதை விட வேற என்ன தேவை வாழ்க்கையில? சரீர சபல தேவை, மாம்சத்துல சரீரத்தை தான் நான் இருக்கிறேன். ஆல் மை நீட்ஸ் ஆர் மெட், பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையும் சந்திக்கிறாரு. மனசாட்சி தேவனுக்கு பிரியமாற, தேவனோடு தொடர்ந்து ஐக்கியத்தில் இருக்குது, குற்றப்படுத்தல என்ன, ஆண்டவரோடு நினைக்கும் போதெல்லாம் நான் போய் ஆண்டவருடைய உறவை அனுபவிக்க முடியும். மூணாவது, ஆண்டவருக்கு பிரியமா வாழும்படிக்கு எந்த சோதனையிலையும் உலாதபடிக்கு நான் வாழ்ந்து வரேன். பாருங்களேன், ரொம்ப முக்கியம் இந்த மூணு தேவைகள், வேற எதுதான் நமக்கு தேவை. ஆகவே இந்த ஜபத்தை பத்தி நம்ம பார்த்து படிச்சுக்கோ. முதலாவது பெட்டிஷன், முதலாவது பெட்டிஷன் என்ன, கவனிச்சுக்காங்க, அத 11 வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அதை பத்தி தான் நாம் படிக்க போறோம். இதை பார்த்த உடனே ஆனஸ்டா நீங்க எத்தனை பேர் இத ரெகுலரா ஜபிக்கிறீங்க? ரெகுலரா எத்தனை பேர் ஜபிக்கிறீங்க? அதுவும் ஆர்வத்தோடு, ஆண்டவரே இந்த நாள் சாப்பாடு எனக்கு எப்படி கிடைக்கும்னு தெரியல, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணும் ஆண்டவரே, இன்னைக்கு தேவையான சாப்பாடு எனக்கு பார்த்து நீங்க கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜபிக்கிறோமா? இல்ல, உண்மையாவே ஜபிக்கிறது, என்னையும் சேர்த்து சொல்றேன், நான் ஜபிக்கிறது இல்ல. ஏன் ஜபிக்கிறது இல்ல யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா நம்ம ஜபிக்கிறது எதுக்காக ஜபிக்கிறோம்னா, ஆண்டவரே நான் அதிகமா சாப்பிடாத படிக்கு என்ன பாத்துக்கோங்க ஆண்டவரே, அதிகமா சாப்பிட்டு வெயிட் போட்டுறாத படிக்கு, சுகர் வந்துடாத படிக்கு, சுகர் அதிகம் ஆயிடாத படிக்கு என்ன அப்படிதான் பாத்துக்கோங்க ஆண்டவரே, எனக்கு கட்டுப்பாடு கொடுங்க ஆண்டவரே, வெயிட் லூஸ் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்களே ஆண்டவரே தான் நம்ம ஜபிக்கிறோம். ஆனா இந்த மாதிரி எனக்கு அன்றன்று அப்பத்தை எனக்கு கொடுங்க சாமி அப்படின்னு கேட்கிற ஜபம் நம்ம ஜப லிஸ்ட்லயே கிடையாது. ஆனா ஏன் ஆண்டவர் இங்க போட்டிருக்கிறாரு? இத ஆக்சுவலா சொல்ல போனா எங்கேயாவது கிராமத்துல பாசி, ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறவங்க, இல்ல ஸ்லம் ஏரியால கஷ்டப்படுறவங்க, இல்ல சோமாலியா ஆப்பிரிக்கா அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பஞ்சம், ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டம், அங்க எங்கேயாவது ஜபிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, நம்ம ஏன் அதை பத்தி ஜபிக்கணும் அப்படின்னு தான் ஒரு டைம்ல நான் யோசிச்சிருக்கிறேன். இது ஏன் தான் இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு. ஆனா இதன் சரியா நம்ம அதனோட அதிசயமான சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்காதனால தான் அப்படி ஒரு எண்ணம் வருது. இதுல நமக்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்த்து இன்னைக்கு புரிஞ்சுக்குவோம் பாருங்களேன். இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு அது ரொம்ப விசேஷமா நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். முதலாவது மூணு தலைப்புல இத நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். இந்த விண்ணப்பத்தினுடைய அர்த்தம் என்ன, அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த ஜபம் செய்வதனால், அனுதினமும் செய்வதனால் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நன்மைகள். மூன்றாவதாக, இந்த ஜபம் நம்ம செய்யாம போனோம்னா நமக்கு கிடைக்கிற நடக்கிற ஆபத்துகள், ஆபத்து அதை பார்ப்போம் நம்ம. முதலாவது இதுக்கு என்ன அர்த்தம், எதுக்காக ஜபிக்கிறோம், எந்த விஷயத்துக்காக ஜபிக்கிறோம் இங்க? ஆகாரம், ஆகாரம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிரெட், ஆனா தமிழ்ல அதை பாரபிரைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரிஜினல்ல அப்பம், பழைய பைபிள்ல கொஞ்சம் தமிழ் பைபிள்லயே பாத்தீங்கன்னா அன்றன்று அப்பத்தை எங்களுக்கு தாரும், அப்பம். ஏன் அப்பம்னு போட்டிருக்குன்னா, ஏசு காலத்துல, ஏசு இருந்த கலாச்சாரத்துல வந்து அவங்க அப்பம் தான் சாப்பாட்டுல ரொம்ப முக்கியமான பகுதி. எந்த காலையில சாப்பிட்டாலும், மத்தியானம் சாப்பிட்டாலும், நைட்டு சாப்பிட்டாலும் அப்பம் இருந்தே இருக்கும், பிரெட் இருந்தே இருக்கும், அது ரொம்ப முக்கியம். ஆனா நமக்கு அப்படி இல்லை பாருங்களா. அதனாலதான் வேதத்துல கூட அவரே மனுஷன் அப்பத்தினால் பிழைப்பதில்லை அப்படின்னு. ஆனா நம்ம கலாச்சாரத்துல எது ரொம்ப முக்கியம்? ரைஸ் இல்லைங்களா, அரிசி. அரிசி தான் ஒவ்வொரு காலையில, இட்லியில அரிசி, மத்தியானத்துல அரிசி, நைட்டும் அரிசி. அந்த மாதிரி நம்ம அதான் இதை மாத்தி வேற பிரைஸ் எங்க ஆகாரத்தை கொடு. உங்க ஒவ்வொருத்தருக்கும் அரிசி பிரெட்னு ஒவ்வொரு நாட்டுக்கும் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது, அதனால ஆகாரத்தை கொடுன்னு போட்டாங்க. அதனால நமக்கு ரைஸ், அதான் பாக்குறோம், அதான் நம்ம வாழ்க்கைய சஸ்டெயின் பண்ணுது, நம்ம செத்து போயிடாத படிக்கு நமக்கு ஒரு சாப்பாடு, ஒரு ஆகாரம் பாருங்களேன். அதைத்தான் இத வந்து ஆண்டவரே உன் ராஜ்யத்தின், உன் நாமத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு, உன் ராஜ்யத்தை வரப்படுறதுக்கு, உன் சித்தம் செய்யப்படுறதுக்கு என்ன ஒவ்வொரு நாளும் போஷியம், எனக்கு தேவையான சாப்பாடு கொடு, அதான் ஜபம். ரொம்ப சிம்பிள் ஜபம் இது. பிரெட்ன்றது வெறும் பிரெட் ஒண்டி அது குறிக்கல, வெறும் ஆகாரத்தை ஒண்டி குறிக்கல. நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பிரெட் அண்ட் பட்டர் என்னுவாங்க, ஐ ஒர்க் ஃபார் மை பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னா நம்ம வேலை செஞ்சு சம்பாத்தியத்துல வெறும் பிரெட்டா பட்டரா வாங்குறோம், இல்ல நம்முடைய சகல சரீர தேவைகளும் அதுல அடங்கியிருக்கு. பிரெட்னும் போது நம்முடைய சகல சரீர விதமான தேவைகள். மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கை பாதுகாக்கப்படுவதற்கு தேவையான எல்லாமே இதில் உள்ளடங்கி இருக்கிறது. அது ஆகாரம், நம்முடைய துணி, சுகமான சரீரம், நல்ல வெதர், இருக்கிறதுக்கு ஒரு ஸ்தலம், மனைவி, பிள்ளைகள், நல்ல கவர்மெண்ட், சமாதானம், இது எல்லாமே இந்த விண்ணப்பத்தில் அடங்கி இருக்கிறது அப்படி அவர் பார்த்திருக்கிறார் பாருங்களா. எல்லா அத்தியாவசிய தேவைகள் இதைத்தான் புரிஞ்சுக்கணும். என்ன இதுல ஜபம் பண்றோம், நம்ம விண்ணப்பம் எங்களுக்கு ஆகாரத்தை கொடு ஆண்டவரேனா, நம்ம ஆல் பிசிக்கல் நீட்ஸுக்காக ஜபம் பண்றோம், அதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இதுல கவனிச்சு பார்க்கணும், இது நம்முடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக ஜபம் பண்றோம். அதுல என்ன வராது, நம்முடைய பொருளாசை வராது, நம்முடைய இச்சை வராது, நம்முடைய ஆசை வராது. இந்த விண்ணப்பத்தை பாருங்களேன், ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் விரும்புகிற ஆகாரத்தை எங்களுக்கு தாரோனா வருது. என்ன போட்டிருக்கு? வேண்டிய, எங்களுக்கு வேண்டிய, நாங்க விரும்புற ஆராதனை இல்ல. நான் டெய்லியும் காலையில நைட்டு மத்தியானம் பீஃப் பிரியாணியும் அதுவும் இதுவும் சாப்பிடணும்னு எனக்கு விருப்பம் இருக்கலாம், அதை இங்க கேட்கல. இங்க என்ன இருக்குது? எனக்கு வேண்டிய ஆதாரத்தை, எனக்கு வேண்டிய, அந்த வேண்டியன்றதுல என்ன இருக்குன்னா என்னுடைய அத்தியாவசிய பேசிக் நீட், நான் சுகமா வாழ்றதுக்கு தேவையான ஆகாரம், அதைத்தான் அவர் கேட்கிறார். பாருங்களேன், இதுல வந்து சுகபோகமான லக்ஷரிஸ நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுல வந்து இந்த வசனம் அதுக்கு ப்ராமிஸ் பண்ணல. ஒருவேளை அவர் லக்ஷரி கொடுத்தாரு, நல்ல வசதி கொடுத்தாருன்னா அது ஆண்டவருடைய கிருபை. ஆனா இதுல அவர் ப்ராமிஸ் பண்றது, உன்னுடைய அத்தியாவசிய தேவையெல்லாம் நான் சந்திப்பேன், நீ விரும்புகிறது இல்ல, உனக்கு வேண்டிய காரியங்களை நான் சரீர விதமா நான் கொடுப்பேன், அதான் ப்ராமிஸ். பாருங்களேன், அதான் பாக்குறோம். ஒரு அருமையான நீதிமொழிகள்ல ஒரு ஜபம் இருக்கு, பாருங்களேன், அப்படிப்பட்ட ஜபம் இது. நீதிமொழிகள் 30:8-9 படிங்களா, ப்ராவர்ப்ஸ் 30:8-9.
மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் நிர்தரித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் பழியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும்.
பாருங்களா, ரொம்ப அருமையான ஜபம். உன் நாமத்தை நான் வீணாக்க கூடாது, உன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு நான் வாழணும். அதுக்கு எனக்கு நிறைய கொடுத்துறாதியும், ஒருவேளை நிறைய கொடுத்தீர்னா நான் ஒருவேளை உம்மை மறந்துட போறேன். ரொம்ப ஐஸ்வர்யத்தை கொடுத்துறாதியும், அதே நேரத்தில் எனக்கு ரொம்ப கொஞ்சமா கொடுத்து எனக்கு வைத்து கூட பத்தாம நான் திருடி உன் நாமத்தை நான் அவமானப்படுத்தக்கூடாது. எனக்கு வேண்டியதை கொடும் ஆண்டவரே, அதே தான் இங்க கேட்கிறோம். வாட் ஐ நீட், எனக்கு வேண்டியதை கொடும் ஆண்டவரே. வேண்டிய ஆகாரம், விரும்புகிற ஆகாரம் இல்ல. பாருங்க ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, முதலாவது ஆகாரம் என்னன்னு பார்த்துட்டோம், வேண்டிய ஆகாரம்னா என்னன்னு பார்த்துட்டோம், அடுத்தது என்ன போட்டிருக்கு? எனக்கு வேண்டிய ஆகாரம்னா போட்டிருக்கு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வயிறு ரொம்ப நான் ஒண்டி போதும்ன்ற ஒரு வாழ்க்கையை நம்ம விட்டுருணும். எங்க வீட்டுல எல்லாருக்கும் எனக்கு சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துட்டு போய் கொட்டுவேன் நான், ஏன் சாப்பிட்டேன், மத்தவன் பட்னியா இருந்தா எனக்கு என்ன அப்படின்ற வாழ்க்கையை நம்ம விட்டுருணும். நான் சாப்பிட்டேனே நல்லா, இன்னைக்கு அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்ற யோசிக்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். எங்களுக்கு நம்ம நல்லா இன்னைக்கு சாப்பிட்டோமே, மத்தவங்க என்ன சாப்பிட்டாங்கன்ற யோசனை நமக்கு யோசிச்சு பார்க்கணும். எங்களுக்கு ரெண்டு வாட்டி வருது, எங்களுக்கு வேண்டிய, எங்களுக்கு, எங்களுக்கு தாரும். பாருங்களா, ரெண்டு வாட்டி எங்களுக்கு, எங்களுக்கு. ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்டு எனக்கு ஒண்டி இருந்தா போதும் ஆண்டவரே, நான் சாப்பிட்டா ஒண்டி போதும் ஆண்டவரே, மத்தவன் பட்டினியா போட்டோன்ற மாதிரி நம்ம இருக்காம மற்றவர்களுடைய துபத்திரம் கஷ்டம் அவங்களுடைய பஞ்சம் கஷ்டத்தையும் பார்க்கிறவர்களா இருக்கணும். நம்ம ஜபம் நமக்கு ஒண்டிதான் இருக்கணும்னு இல்ல, ஆண்டவரே அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தேவையானதை கொடும் ஆண்டவரேன்னு ஜபிக்கிற எண்ணம் இருக்கணும், அதான் எங்களுக்கு. அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்கு? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று. இன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றுனா இந்த ஜபத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும். இன்று அப்படின்னா இன்னைக்கு, இன்னைக்கு செய்யணும், நாளைக்கு நாளைக்கு செய்யணும், இன்று அப்படின்னா ஒவ்வொரு நாளும் செய்யணும். பாருங்களேன், இந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் அர்த்தம் இருக்கு. இன்று எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜபிக்கணும். என்னங்க இது? ஒவ்வொரு நாளும் நாம் முதலே சொன்ன இந்த ஜபத்தை நம்ம ஜபிக்கிறதே இல்லை, ஆனா இந்த வசனத்தின்படி நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும். என்ன இது ஒவ்வொரு நாளும் எதுக்கு செய்யறது? ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய விஷயங்களுக்காக செய்யலாம். ஆண்டவர் விசுவாசம் கொடுங்க ஆண்டவரே, இல்ல எனக்கு பரிசுத்தத்துல வளர்றதுக்கு உதவி செய்யுங்க, பாவ மன்னிப்ப கொடுங்கன்னு ஒவ்வொரு நாளும் செய்யலாம். ஏன்னா சாப்பாடு கூடவா நம்ம ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நமக்கு வருது. அது வந்து நம்முடைய அகங்காரத்தினால வந்தது. நம்ம இயற்கையாவே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? சாப்பாடு நம்ம ஒரு உரிமை நினைச்சுக்கிறோம். ஒழுங்கா நம்ம வீட்டுல சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கலன்னா நம்ம மூஞ்ச பாக்கணும் எப்படி ஆயிடும்? சரியா சாப்பாடு வைக்கலன்னா முறைப்போம் இல்லைங்களா, உரிமை கொடுக்கலன்னா கோபம் வருது, உரிமை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அது அது அந்த அந்த பெருமைய அந்த அகங்காரத்தை எடுக்கிறதுதான் இந்த வசனம் பாக்குது. பாருங்களேன், எங்களுக்கு தாரும் அப்படின்னும் போது இன்று அப்படின்னு கேட்கும் போது ஏன் இதை போய் டெய்லி ஜபிக்கணும், டெய்லி ஜபிக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. சரி, ஏன் டெய்லி ஜபிக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இப்பதான் அடுத்த தலைப்புக்கு போவோம். இதை டெய்லி ஜபிக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகள் என்ன என்பதை நம்ம பார்ப்போம். முக்கியமா ரெண்டு நன்மைகள், பல நன்மைகள் இருக்கு, நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா பல லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு, நமக்கு நேரம் ஆயிரும். ரெண்டு நன்மைகள், முக்கியமான நன்மைகள் இது அனுதினமும் ஜபிக்கிறதுனால. முதலாவது, நம்ம நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை பண்ணுகிற ரொம்ப முக்கியமான ரெண்டு பாவங்களை நம்ம வாழ்க்கையில தவிர்த்துக்கலாம் இந்த ஜபத்தை உண்மையோடு டெய்லி பண்ணோம்னா. ரெண்டு பாவங்களை தவிர்த்து கொள்ளலாம். எந்த பாவம்? அனாவசியமான உலக கவலைகளை தவிர்த்து கொள்ளலாம், பொருளாசையை தவிர்த்து கொள்ளலாம். அதை விளக்கமா சொல்றேன். ரெண்டாவதாக நன்மை என்னன்னா, இந்த ஜபத்தை அனுதினமும் பண்றதுனால கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான கிருபைகளை நம்ம அதிகமா வளர்த்துக்கலாம். எந்த கிருபை? நன்றி ஒண்ணு, ஆண்டவர் மேல சார்ந்து வாழ்றது ஒண்ணு. இதை பார்ப்போமே. முதலாவது பாப்போம், ரெண்டு பாவங்களை தவிர்த்து கொள்ளலாம். முதலாவது பாவம் என்ன? அனாவசியமான உலக கவலைகள். இந்த ஜபம் உண்மையா நம்ம பண்ணும் போது, உணர்ந்து பண்ணும் போது, நம்ம உலக கவலைகள் எவ்வளவு நிரம்பி இருக்கு, எவ்வளோ உலகத்தை பத்தி கவலைப்படுறோம், எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறோம். இதை உணர்ந்து நம்ம பண்ணோம்னா, அனுதின வாழ்க்கையில அன்றன்று அந்த ஜபத்தை பண்ணோம்னா, உலக கவலையிலிருந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம் அனாவசியமான உலக கவலைகள். ஏன் இதுல பாருங்க, ஏன் இது முதல்ல போடணும்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்முடைய தேவைகள்ல முதலாவது இதை போட்டிருக்கிறார். யோசிச்சு பார்த்தோம்னா இதான் கடைசியில வரணும்னு நம்ம நினைக்கலாம். என் பாவ மன்னிப்பு முதல் வரணும், சோதனையிலிருந்து என்ன காப்பாத்துங்கன்னு முதல் வரணும், கடைசியில வந்தா இது போடலாம். ஆனா இத முதல்ல போட்டதுக்கு என்ன காரணம்னா, நம்ம எல்லாருமே சரீரத்துல தான் இருக்கிறோம். நம்ம சரீரம் ஒழுங்கா இருந்தா தான், சரீரத்தை ஒழுங்கா பார்த்துக்கிட்டு உலக கவலைகள்ல நம்ம தவிர்த்து இருந்தா தான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்ம வளர முடியும் இல்லைங்களா. ரொம்ப முக்கியம் அது. சரீரத்துக்கு முக்கியத்துவம் அவர் கொடுக்கறதே அதனாலதான் பாக்குறோம். இதுல முதலாவது நம்மள என்ன உணர்த்த வைக்கிறாருன்னா, இந்த ஜபத்தை அனுதினமும் பண்ணும் போது ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு கரிசனம் உள்ளவரா இருக்கிறாருன்றத இந்த ஜபம் நமக்கு உணர்த்துது. யோசிச்சு பாருங்களேன், எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குது. அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன், எல்லா அகிலங்களையும், வரப்போற சகாப்தங்களை, உலகங்களையும் ஆளுகிற தேவன், உலகம் உருளுகிற உலகங்களை எல்லாம் தன் கைப்பிடியில வைத்து, நட்சத்திரங்களை கைப்பிடியில வைத்து, எவ்வளவு பெரிய தேவன் அவர். அவ்வளவு பெரிய தேவனா அவர் இருந்தாலும், எல்லாத்துக்கும் இறையாண்மை உள்ள தேவனா இருந்தாலும், அவருடைய ஒரு முக்கியமான கவலை என்ன நினைக்கும் போது, நான் அந்த வேலைக்கு சாப்பிட்டனான்றத பத்தி ரொம்ப கவலைப்படுறார். யோசிச்சு பாருங்களேன், அதாங்க நம்முடைய அப்பா. அவருடைய முதல் கவலை என்ன தெரியுமா, அவ்வளவு பெரிய அண்ட சராசர தேவனா இருந்தாலும், இறையாண்மை உள்ள தேவனா இருந்தாலும், அவரு என்னுடைய சரீர தேவைகளை குறித்து கவலைப்படுறாரு. எந்த அளவுக்கு கவலைப்படுறாருன்னா, நான் அந்த வேலைக்கு சாப்பிட்டனான்றத குறித்து ரொம்ப கவலைப்படுறாரு, ரொம்ப அக்கறையா இருக்கார். ஒரு அம்மா அந்த புள்ள சாப்பிடுச்சா, மத்தியானம் சாப்பிடுச்சா, நைட்டு சாப்பிடுச்சா, அந்த பிள்ளைக்கு தான் தெரியும், அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி என்னுடைய ஒவ்வொரு வேலை சாப்பாட்டு நான் சாப்பிட்டனான்ற அக்கறை கொண்டிருக்கிற தேவன், அப்படி ஒரு அக்கறை கொண்டிருக்கிற தேவன், மற்ற உலக காரியங்களை அவர் பார்த்துக்க மாட்டாரு. நம்ம ஜபிக்காத ஒரு காரியம், அனுதினம் சாப்பாடு என்ன பெரிய விஷயம், அதுக்கு போய் ஜபிக்கிறது நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அது ரொம்ப பெரிய விஷயமா அவர் நினைச்சு ஒரு ஜபமா போட்டு அதை நிறைவேற்றுறாருன்னா, அது மேல ரொம்ப அவர் அக்கறையா இருக்கிறார். அது மேல அக்கறா இருக்கிறவரு மத்ததெல்லாம் அவர் பார்த்துக்க மாட்டார். யோசிச்சு பாருங்களேன், அதுதான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. அதுதான், அவர் எனக்கு தேவையான சாப்பாடு இருக்கணும், எனக்கு தேவையான துணி இருக்கணும், தங்கத்துக்கோட இடம் இருக்கணும்ன்றத கவலைப்பட்டிருக்கார். இது ரொம்ப ஆழமா சிந்திச்சோம்னா, தியானிச்சோம்னா, இது வந்து நம்ம வாழ்க்கையில ஆண்டவரிய வாழ்க்கையில ரொம்ப கரிசனம் உள்ளவரா இருக்கிறாருன்றத உணர செய்யும், உணர செய்யும். பாருங்களேன், அது எந்த அளவுக்கு கரிசனமா இருக்கிறாரு, ஒவ்வொரு வேளை சாப்பாடு நான் சாப்பிட்டேனான்ற அளவுக்கு கரிசனமா இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஜப ஸ்டைல எனக்கு 3 வாரம் ரொம்ப ஆர்வத்தோடு பிரசங்கம் பண்ண தயார் பண்ண, போன வாரம் யோசிச்சு பார்த்தா இது என்ன திடீர்னு எவ்வளவு பெரிய கான்செப்ட்ஸ், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நித்திய நித்தியமா உம்முடைய திட்டம் கொண்ட ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல் செய்யப்படுவதாக வந்துட்டு சப்பையா போயிடுச்சு. அடுத்தது என்ன வருது? எங்களுக்கு அப்பத்தை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும். ரொம்ப சப்பையா போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அந்த இது. ஆனா ஆண்டவருடைய கரிசனத்தை அதுல காட்டுறாரு பாருங்களேன். எல்லாம் எவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய காரியங்களை குறித்து கவனம் இருந்து, அவர் ராஜ்யத்தை குறித்து கவனம் இருந்தாலும், அவர் இந்த ஜபத்துல நமக்கு என்ன சொல்லி தராரு? அவர் பெரியவர், மாட்சிமை உள்ளவர், எல்லாம் கடந்த பரலோகமெல்லாம் துதிக்குது, செராஃபிம் எல்லாம் அவர் சதா காலம் துதிச்சாலும், ஒவ்வொரு வேளை நான் சாப்பிட்டனான்றத குறித்து அக்கறை உள்ள தேவன், அக்கறை உள்ள தேவன். அதை நம்ம நம்பணும், அதை நம்ம நம்பணும். அதை நம்புறவர்களா இருந்தோம்னா அனாவசியமா உலக காரியத்தை குறித்து கவலைப்பட மாட்டோம். யோசிச்சு பாருங்க, அது சரித்திரம், மீட்பின் சரித்திரத்திலேயே காமிச்சிருக்கிறார். என்ன, இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய நாமம் உயர்த்தப்படணும், உடன்படிக்கை காக்கணும், ஆபிரகாமுக்கு பண்ணதுன்றதுக்காக பெரிய அதிசயங்களாம் செஞ்சு, அவங்களை செங்கடலை கடக்க வச்சு, பெரிய எகிப்துல பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சு வெளியே கூட்டு வந்தார். கூட்டு வந்து வனாந்திரத்துல கூட்டு வந்தார். அவங்க எல்லாம் ஓடுறாங்க வனாந்திரத்துக்குள்ள. யாராவது யோசிச்சாங்களா அவங்க போய் என்ன சாப்பிடுவாங்கன்னு? அவங்கள பிளான் பண்ணிட்டு வந்தாங்க, அரிசி எடுத்துட்டு வரோம். இல்ல, அவர் அவங்களுக்கு பசிக்கோன்னு தெரிஞ்சு மன்னாவை பேய் பண்ணார். அவருக்கு அக்கறை இருந்துச்சு. இன்னொரு இடத்துல பாருங்க, எலியா அந்த மவுண்ட் கார்மல்ல அந்த பாகால் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பாகாலுடைய தீர்க்க தரிசிங்க, தேவனுடைய மாமோ தூஷிக்கப்படுதே போய் அங்க நின்னு சவால் விடுறாரு. சவால் விட்டு, ஆண்டவரே நீர்தான் தேவன் நிரூபியம் அப்படின்னு சொல்லி அக்கினியெல்லாம் இறக்கி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துற, உயர்த்திட்டு பஞ்ச வரோன்னு இது பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு ஓடி போயிடுறார். அவரு ஜெசபேலுக்கு பயந்து ஓடி போயிடுறார். ஓடி போய் அவர் வனாந்திரத்துல ஊர்ல எங்கேயுமே சாப்பாடு இல்லை, யாருக்குமே சாப்பாடு இல்ல. ஆனா அங்க என்னுடைய தீர்க்கதர்சினி பட்னியா இருப்பான்னு சொல்லி ஒரு காக்காவை அனுப்பி சாப்பாடு கொடுக்கிறார். ஏன் வயிறு பட்னியா இருக்கக்கூடாதுன்னு அவர் தெரிஞ்சவர், அதை பத்தி ரொம்ப அக்கறை உள்ளவர். அங்க மூளையில காக்காவை வச்சு போய் சாப்பாடு போடுறாரு. ஏன், நான் சாப்பிட்டனான்றது ஆண்டவருக்கு ரொம்ப கவலை. சாப்பிட்டியாப்பா நல்லா அவங்க கேட்பாங்க இல்லைங்களா, சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டியாப்பான்னு. அவங்க சாப்பிடலன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. ரொம்ப கவலை, ஒவ்வொரு வேலையும் நான் சாப்பிட்டேன். அப்பேற்பட்ட தேவன் மற்ற காரியங்களை பார்த்துக்க மாட்டார். ஏன், ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது அதான் உணரணும், ஆண்டவரே சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன் சாமி, அந்த சாப்பாடு நீங்க கொடுத்தீங்க சாமி, நன்றி சாமின்னு சொல்லும் போது, இவ்வளவு அக்கறை உள்ள தேவன் எனக்கு இருக்கும் போது மற்ற கவலைகள் என்கிட்ட வர. பைபிள் உலகத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாம் மருந்து என்ன சொல்லுது தெரியுமா? பாருங்களேன், பல வசனங்கள் எடுக்கல, ரெண்டு வசனங்களை பார்ப்போம். பாருங்களேன், ஆறு மத்தேயு 6:25 படிங்களா. உலகத்தில இருந்து கவலை, உலக கவலைகள் நம்ம கிட்ட இராத படிக்கு அதுக்கு மருந்து என்ன தெரியுமா?
ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள்.
அன்றுவரை ஈஸியா நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா எப்படி படாம இருக்கிறது? 32 வசனம் படிங்க.
இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்.
பாருங்களா, இப்படித்தான் நம்ம அந்த கவலைகள் இல்லாம வாழ முடியும். எப்படி, இவைகள் எல்லாம் நமக்கு தேவை, எனக்கு ஒவ்வொரு வேளை பசி எடுக்கும்னு என் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதை பத்தி ரொம்ப அக்கறை உள்ளவர் இருக்கிறார். நீங்கள் ஒன்றை குறித்து அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்றதை நீங்க நம்புறவர்களா இருந்தீங்கன்னா கவலைப்பட மாட்டீங்க, கவலையெல்லாம் அவர் மேல வைப்பீங்க. ஆண்டவரே நீர் பார்த்துக்கிறீர்கள் ஆண்டவரே. அதான் பைபிள் கொடுக்கிற ஒரு பெரிய சொல்யூஷன் பாருங்களேன். ஆகவே முதலாவதாக இந்த ஜபத்தை அனுதினமும் நம்ம பண்ணோம்னா உலக கவலைகளை நம்ம தவிர்த்துக்கலாம். என்ன விசாரிக்கிறவர் இருக்கிறார், ஒவ்வொரு வேலையும் நான் சாப்பிட்டனான்றது கவனிக்கிறவரா இருக்கிறார். ரெண்டாவதாக பொருளாசையை தவிர்த்துக்கலாம். பொருளாசை பாருங்களேன், பொருளாசை ரொம்ப பயங்கரமான பாவம், எல்லா தீமைக்கு வேறானது. கடவுள் பராமரிப்புல நம்மளை எங்க வச்சிருக்கிறாரோ அதில் திருப்தியா இல்லாத போது நம்ம கடவுளுடைய மகிமைக்காக வாழ்றதுன்றது முடியாத காரியம். பராமரிப்புல ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரோ இந்த நிலைமையில இப்படித்தான் வச்சிருக்கிறார். அவர் சித்தம்னு நினைச்சு அதில் திருப்தியா வாழ கத்துக்கலன்னா ஆண்டவருடைய மகிமைக்காக நம்ம வாழவே முடியாது. பாருங்களேன், அது ரொம்ப முக்கியம். அநேக பேர் கவலைப்படுறது வந்து அவங்களுக்கு வேண்டிய ஆகாரம் ஆண்டவர் கொடுக்கலன்றதுக்காக இல்ல. எதுக்காக கவலைப்படுறது? அவங்க பொருளாசையான இருதயத்தின் ஆசைகள் நிறைவேறலன்றதுக்காக. வேண்டியதை ஆண்டவர் கண்டிப்பா கொடுக்கிறார், ஆனா அவன் பொருளாசையானுடைய இருதயத்தின் ஆசைகள் நிறைவேறலன்றதுக்காகத்தான் ரொம்ப கவலைகள் இருக்குது. அது அதுக்கு பேர் தான் பொருளாசை. பொருளாசை பாருங்க, பொருளாசை வந்து அந்நியாயமா சம்பாதிக்கிறது இல்ல, பொருளாசை அளவுக்கு மீறி ஆசை, அனாவசியமான காரியங்களுக்காக, பராமரிப்பு நம்மளுக்கு கொடுக்காத காரியங்களுக்காக அனாவசியமா ஆசைப்பட்டு துக்கப்படுறது தான் பொருளாசை. பாருங்களேன், அதான் அதுதான் எல்லா பாவத்துக்கு கதவை திறக்கிற ஒரு சாவி. யோசிச்சு பாருங்க, அதான் பாவத்துக்கு கதவை திறக்கிற காவி. இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் முறுமுறுத்து வனாந்தத்தில் அழிஞ்சு போனது காரணம் வேண்டி ஆகாரத்தை கொடுக்கலன்றதுக்காக இல்ல, அவங்களுடைய பொருளாசை இச்சை. அதான் காரணம். ஆகான் அழிஞ்சு போனது பொருளாசை, யூதாஸ் அழிஞ்சு போனது, தேமாஸ் அழிஞ்சு போனது எல்லாம் பொருளாசை. அந்த பொருளாசையிலிருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். எப்படி? இது பாருங்களேன், இந்த வசனம் என்ன சொல்லுது? எங்களுக்கு தேவையான ஒரு மாசத்துக்கான ஆகாரத்தை கொடு, ஒரு வருஷத்துக்கான ஆகாரத்தை கொடு. நான் வயசு ரிட்டையர்ட் ஆயிட்டேன், நான் என்ன சாப்பிடுவேன்? ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கு ஆகாரத்தை கொடுன்னு கேட்கல. என்ன கேக்குது? இன்று குடிசாமி, இன்று குடிசாமி, இன்று எனக்கு சாப்பாடு போடு. பாருங்களேன், அதான் இந்த ஜெபம், இன்று எனக்கு கொடு. அப்பதான் எதிர்காலத்தை குறித்து நம்ம கவலைப்படுறது, எதிர்காலத்துக்கு பிளான் பண்றது தப்பா? பைபிள்ல வரப்போற காலத்துக்காக நம்ம பிளான் பண்ணி சேர்த்து வைக்கலாம்னு சொல்லு, அதுல ஒன்னும் தவறு கிடையாது. ஆனா ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? ஏன் இப்படி? ரெண்டு காரணம் ஆண்டவர் இப்படி சொல்றதுக்கு. முதலாவது வந்து எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம மைண்ட எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும், வயசானா என்ன ஆக போகுதுன்னு நம்ம மைண்ட டார்ச்சர் பண்ணிக்கிட்டு வாழக்கூடாது நம்ம. பாருங்களா, அதுக்காகத்தான் இன்னைக்கு தேவையானது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரா, நாளைக்கு ஆண்டவர் பாத்துக்குவாரு. பாருங்களேன், அதனால்தான் 6:34 படிங்களா, மத்தேயு. நாளைக்காக கவலைப்படாத. இப்படி ஒரு வேலையும் சாப்பிட்டு அக்கறை உள்ள தேவன் இருக்கும் போது நாளைக்குக்காக ஏன் கவலைப்படுற? இப்பதான் அறிந்திருக்கிறார். நாளைக்குக்காக கவலைப்படாதீங்க, எதிர்காலத்துக்கு தேவனை நீங்க நம்பியிருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை கத்துக் கொடுக்கணும்ன்றதுக்காகவே மன்னாவ ஒரு மாசத்துக்காக கொடுத்தாரு, அன்னைக்கு கொடுத்தாரு. அவங்க அதை எடுத்து நாளைக்கு வைக்கலாம்னு வச்சாங்க, என்னாச்சு? புழு பிடிச்சு போச்சு. ஒருவேளை அவங்கள போய் கேட்டோன்னா, அப்பா நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீ என்னப்பா பண்ண போறேன்னா, கடவுள் கரத்தை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி வாழ்றது எவ்வளவு பெரிய பாக்கியமான வாழ்க்கை தெரியுமா? எவ்வளவு பெரிய பாக்கியமான வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையத்தான் வாழணும்னு விசுவாசிகள் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். அவரை சார்ந்து வாழணும், அவரை சார்ந்து வாழணும். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுவோம், எதிர்காலத்தை நீ பாத்துக்குவீர், நீ பாத்துக்குவீர். பாருங்களேன், அது ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ்க்கையே அனுபவிக்காத காரணம் என்ன தெரியுமா? எதிர்காலத்தின் கவலை தான். என்னவோ நம்ம ஒரு 50 வருஷம் வாழ்ந்துடுற மாதிரி, 60 வருஷம் வாழ்ந்துடுற மாதிரி. வேதத்துல ஞானமா வாழ்றது ஒருத்தர் சொன்னாரு, இன்னைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் நினைச்சுக்கிட்டு வாழ்றதுலதான் எனர்ஜெட்டிக்கா வாழ முடியும், சந்தோஷமா வாழ முடியும். பாருங்களா, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படக்கூடாது நம்ம. கிவ் அஸ் திஸ் டே ஆர் டெய்லி பிரெட். அது மாத்திரம் இல்ல, இந்த ஜெபம் வந்து எங்களுக்கு எங்களுக்கு எண்ணெயை கொடுவோம், திராட்சை ரசத்தை கொடுன்னு கேட்கல, சுகபோகத்தை கொடுன்னு கேட்கல. அப்போ பேசிக் ஃபுட் தான் கேட்குது. அதனாலதான் அனாவசியமான அளவுக்கு மிஞ்சின ஆசைகள் நம்ம வாழ்க்கையில தவிர்த்து கொள்றத பார்க்கணும். பொருளாசை அதுதான் செய்யுது, அனாவசியமான ஆசைகள். எனக்கு தேவையானதுக்கு ஆண்டவர் நாமத்தை உயர்த்துறதுக்கு, ராஜ்யத்தை வர்றதுக்கு, அதுக்காகத்தான் வாழணும். அவர் நான் சித்தத்தை செய்யறதுக்கு தேவையானதெல்லாம் இருக்கா, அதுல திருப்தியா வாழ்றதுக்கு நம்ம கத்துக்கணும். பாருங்களேன், அவங்கள பார்த்து அவங்களுக்கு அது இருக்குதே, அவங்க வீட்டுல பிளாட் டிவி இருக்குதே, அவங்களுக்கு பெரிய BMW கார் இருக்குதே, நமக்கு இல்லையேன்னு பொருளாசையை நம்ம வளர்த்துக்க கூடாது. நான் வாழ்றதுக்கு ஆண்டவர் இன்றென்று எனக்கு என்ன கொடுத்துருக்காரு, அனாவசியமான ஆசைகளை நம்ம விட்டுருணும், பேசிக் நெசசிட்டி. பாருங்களேன், இதுல வந்து ஆண்டவரே இது வந்து பிரியாணி எனக்கு கொடு, ஆண்டவரே ஐஸ்கிரீம் எனக்கு கொடு, பீஸா கொடுங்க, டாமினோஸ் கொடுங்க, KFC கொடுங்கன்னு கேட்கல. எனக்கு அன்றன்று அப்போ பேசிக் ஃபுட் இல்லைங்களா? ஒருவேளை ஆண்டவர் அதிகமா கொடுத்தா அதை பத்தி சந்தோஷம் தான், அதுவும் கண்ட்ரோல்ல இருக்கணும், அதுவும் கண்ட்ரோல்ல இருக்கணும். அன்றன்று பேசிக் ஃபுட்டை தான் ஆண்டவர் நம்ம சாப்பிட்டு வளரணும்னு ஆண்டவர் விருப்பம் இருக்குன்னு பாத்துக்கலாம். இதுல ஒவ்வொரு நாளும் நம்ம கறி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகுறது? 50 வருஷம் தாண்டறது கஷ்டம். இல்லைங்களா, கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் வந்துடும். அந்த பேசிக் ஃபுட்டு சிறப்பா நீடிய ஆயுசோடு சுகத்தோடு எனர்ஜெட்டிக்கா வாழ்றதுக்கு வேண்டியதை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அதிகமா கொடுத்தா அதை சரியா சமாளிக்க கூட நமக்கு தெரியாம போயிருது இல்லைங்களா, கட்டுப்பாடே இல்லாம போயிருது. அதனால தான் பேசிக்கா என்ன பாத்துக்காங்க ஆண்டவரே அதான் சொல்றாரு பாருங்க. ஒரு 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 வசனம் படிப்போம். அதான் நம்ம படிச்சதுதான், அந்த யூர் படிச்ச மாதிரி ஜெபம் பண்ண மாதிரி. அதிகமா எனக்கு கொடுத்துறாதீங்க ஆண்டவரே, குறைவாகவும் எனக்கு கொடுத்துறாதீங்க. நம்ம அந்த வாசைய நம்ம கொல்ல பாக்கணுங்க. என்ன சேர்த்துதான் சொல்றேன், 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு என்ன ஆகும்ன்றத கவலைப்பட்டு, அங்க என்ன ஆகும்னு கவலைப்பட்டு, எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறது, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பத்தி கவலைப்படுறதெல்லாம் விட்டுட்டு, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்ம காலத்துல இருக்கக்கூடிய பெரிய சாபம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதான் பெரிய பிரச்சனை. உங்ககிட்ட இருக்கிறது உனக்கு பத்தாது, உங்ககிட்ட இருக்கிற போனு உனக்கு பத்தாது. நீ ஐபோன் S7 இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கிடையாது, அதனால அதை வாங்க அப்படின்னு தான் பொருளாசைய தூண்டுறது நமக்கு. எனக்கு என்ன தேவை, எனக்கு வேண்டிய மொபைல எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எனக்கு போன் பண்ணணும், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பணும், இல்ல சர்மன் கேட்கணும், அதை விட்டுட்டு மற்ற ஃபீச்சர்ஸும் அதுவும் இதுவும் வாங்கித்தானே கெட்டு போறது. நம்ம அதை வாங்கித்தானே ஆண்டவருக்கு மகிமை எல்லாம் போறது, அதை ஆப்ரேட் பண்றது கூட தெரியாது, ஆனா அதை வாங்கிக்க வேண்டியது. சில பேர் அப்படித்தான், ஏன் பொருளாசை அதெல்லாம் கட் பண்ணு, இந்த தேவைகள் இதுலாம் அடங்கி இருக்கு இதுல. ஏன் பேசிக்கா பிரெட் கேட்கணும், ஏன் பட்டர் கேட்க கூடாதா, பிரியாணி கேட்க கூடாதா, என்னென்னவோ கேட்டிருக்கலாம். பிரெட் பேசிக்கா கேட்டது, எனக்கு என்ன தேவையோ அது கொடுங்க, அதுக்கு அதிகமா எனக்கு தேவை கிடையாது. அதுக்கு அதிகமா என்னுடைய தவறான வழியில் நான் போயிருவேன், இந்த மூணு காரியத்துக்காக வாழ முடியாம போயிரும். எனக்கு தேவையானது எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அந்த ஆசையை நம்ம கட்டுப்படுத்தணும். ஒரு ஸ்கூல் இருக்கா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஸ்கூல்ல வந்து அந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் அவங்களுடைய தேவை இவ்வளவுதான், ஒரு 5000 ரூபாய் தேவைன்னா 4500 ரூபாய் தான் சம்பளம் கொடுப்பாங்களாம், 500 ரூபாய் கம்மியாவே கொடுப்பாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும், ஆண்டவர் சார்ந்து வாழணும்னு படிச்சுக்கணும். அந்த செலவெல்லாம் பண்ணிட்டு இன்னொரு 500 ரூபாய்க்கு என்ன பண்ணுவேன், அந்த தேவை இருக்கேன்னும் போதுதான் ஆண்டவரே நீர் கொடுத்தா தான் நான் இந்த தேவையை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு அதை அந்த டீச்சர்ஸ் கத்துக்கிட்டு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், குறைவாவே சம்பளம் கொடுப்பாங்களாம். அதை நம்ம கத்துக்கணுங்க, சிக்கனம் கத்துக்கணும், கிறிஸ்தவ சிக்கனம்னு இருக்கு தெரியுமா, நம்ம வாழ்க்கையில அதை நம்ம பிராக்டிஸ் பண்ண கத்துக்கணும். எல்லாத்துலயும் சிக்கனமா இருக்க முடியுமா, குறைவா இருக்க முடியும், நமக்கு வேண்டியது என்ன அதை பாத்துக்கணும். லக்ஸரி சுகபோகத்தை நம்ம தவிர்த்துக்க பாக்கணும், அதான் இதுல படிக்கணும். சரி, ஆனா மாம்சத்துக்கு அது பிடிக்காது, நமக்கு வந்து எதிர்காலத்து குறித்து கவலை, ஆண்டவர் ஆண்டவர்லயே நம்ம ஷட் ஆகி ஆண்டவரே நம்பிக்கைன்னு இருக்கிறதுக்கு மாம்சத்துக்கு பிடிக்காது, அதை தவிர்த்துக்கணும். சரி, ரெண்டு காரியத்தை பாத்துருக்கிறோம். இந்த ஜபத்தை டெய்லி பண்ணும்போது நம்ம முதலாவது அனாவசியமான உலக கவலைகளை தவிர்த்துக்கலாம், ரெண்டாவது பொருளாசையை தவிர்த்துக்கலாம். ரெண்டாவதாக இந்த ஜபத்தை நம்ம பண்ணும்போது ரொம்ப முக்கியமான ரெண்டு கிறிஸ்தவ கிருபைகளை நம்ம வளர்த்துக்கலாம், ரொம்ப கிறிஸ்தவ கிருபைகள் ரெண்டு. நம்ம பாவத்தில் விழுந்த பிறகு மனுஷ குலத்துக்கே பாவிகளுக்கே இல்லாம போன ரெண்டு குணங்கள் என்ன தெரியுமா, ஆதாமுக்கு இல்லாம போய் பாவத்தின் வேறாக வந்த ரெண்டு குணம் என்ன தெரியுமா, நன்றி இல்லாம போயிடுச்சு, ரெண்டாவது ஆண்டவர் மேல சார்ந்து வாழ்ற குணம் இல்லாம போயிடுச்சு. அது எந்த அளவுக்கு நம்மள பாதிச்சிருக்குன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகும் நமக்கு அந்த குணம் சரியா வளர்த்துக்கிறது இல்லை, அவ்வளவு நன்றி இருக்கிறது இல்ல, ஆண்டவர் சார்ந்து வாழ்றது இல்ல. இந்த ஜபம் நமக்கு அது அந்த ரெண்டு குணங்களை வளர்த்துக்க கத்துக் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் திங் யோசிச்சு பாருங்க, நம்ம ஜபம் பண்ணும் போது இதுல என்ன சொல்றோம், ஆண்டவரே என்னுடைய தற்காலிக எல்லா தேவைகளுடைய ஊற்றும் நீர் தான், உம்மிடத்துல இருந்து தான் எனக்கு எல்லாம் வருதுன்றத நான் உணர்றேன், அதைத்தான் சொல்றோம். அதை உணர்றவங்க தான் இது ஜபத்தை பண்ண முடியும். ஒரு இடத்துல ஒரு டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ கேட்டுச்சான், இன்னைக்கு நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க, அந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னா, எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. சரி, எங்க அம்மா சமைச்சாங்க. சரி, உங்க அம்மாக்கு யார் கொடுத்தது, அவங்க போய் கடையில வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அந்த கடைக்காரனுக்கு எங்க கிடைச்சிச்சு, அந்த கடைக்காரன் விவசாயம் பண்ணி கொடுத்தாங்க. சரி, அந்த விவசாயிக்கு எங்க கிடைச்சிச்சு, பூமியில இருந்து கவிச்சிச்சு, அந்த பூமியில இருந்து யார் வர வச்சாங்க அப்படின்னா, ஆண்டவர் வர வச்சாங்க கடைசியில தான். பாருங்களேன், நம்ம ஆண்டவர் பயன்படுத்துற சாதனங்களை தான் பாக்குறோமே தவிர, முதலாவது எந்த காரியத்துல நமக்கு வந்து சேருதோ அந்த ஊற்றை நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்லோ இல்லைங்களா, ரொம்ப ஸ்லோ. யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப ஸ்லோ தான் நம்ம நினைக்கிறது. எப்ப பாரு நான் வேலை செஞ்சு சம்பாரிச்சேன், நான் அதை பண்ண இதை பண்ணு தான் சொல்றமே தவிர, ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கலன்னா நம்ம கிட்ட ஒண்ணுமே இருக்க முடியாதுங்கிறது உணர்றது நம்ம ரொம்ப கஷ்டம். உலகத்துல சகலத்தையும் ஆண்டவர் தான் கொடுக்கிறார், அதை நம்ம உணரணும். அந்த அப்பத்தையும் ஆண்டவர் தான் கொடுக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த எக்ஸசைஸ் செஞ்சோம், அதை திருப்பியும் செய்ய பார்ப்போமே. நமக்கு இருக்கிற நேரத்துல இந்த உலகத்துல மழையை பெய்ய பண்றவர் அவர் தான், சீசன்ஸ் வர வைக்கிறவர், செழிப்பு கொடுக்கிறவர், அறுப்பு கொடுக்கிறவர், துணி கொடுக்கிறவர், எல்லாத்தையும் அவர் தான் பண்றார். அதை நம்ம உணரணும். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஆகாரத்தையும் நம்ம சாப்பிட்டு நல்லா ஏப்ப விட்டு போயிடும், ஒரு ஆண்டவரே கொடுத்தீரே தேங்க்ஸ் சொல்றது இல்லை. ஆனா யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு சின்ன எக்ஸசைஸ் செய்வோம். நம்ம உட்காரோம் சாப்பாட்டுக்கு, சூடா ரைஸ் போடுறாங்க, ரைஸ் கொதிக்க கொதிக்க வெள்ளையா ரைஸ் இருக்குது. அந்த ரைஸ் எப்படி வந்துச்சு நம்ம யோசிப்போமா கொஞ்ச நேரம், அந்த அரிசி எங்க இருந்து வந்துச்சு யோசிச்சு பார்த்தோம்னா, எங்க கிராமத்துல நான் அடிக்கடி எங்க கிராமத்துக்கு போகும்போது அவங்க எப்படி விவசாயம் செய்யறாங்கன்னு பாக்குறேன். அந்த கிராமத்தானு அந்த விதைய வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல நட்டு சின்ன சின்ன செடியா வருது, அதை வந்து புடுங்கி இந்த லேடிஸ் எல்லாம் லேபருக்கு வச்சு அவங்கள வந்து நட வைக்கிறாங்க. நட வச்சு அதுக்கு முன்னாடி அந்த பூமியை நல்லா உலவி அதை நல்லா மெதுவாக்கி தண்ணி பாய்ச்சி அதுல நடணும். அதுல நட்டு அதுக்கு ஃபர்டிலைசர் மருந்தெல்லாம் அடிச்சு அந்த செடியை காப்பாத்தி அது வளர்ந்து அதுக்கப்புறம் அறுப்புன்னு வரும். அது வரும்போது அது வந்து கதிரை செப்பரேட் பண்ணி நெல்லை செப்பரேட் பண்ணி நெல்லை இது காமிச்சு அந்த நெல்லை பாலிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீட்டைல் ஷாப்புக்கு வருது. அந்த ரீட்டைல் ஷாப்புக்கு போய் நம்ம வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து அதோடு தட்டில் போட்டு வச்சிடறோமா? இல்லை, என்ன பண்றோம், அது கழுவுறோம் இல்லைங்களா? கழுவுறது உங்க வீட்டில் எப்படி செய்வீங்களோ தெரியல, எங்க வீட்டில் காவேரி தண்ணி இல்லாமல் சமையல் செய்ய மாட்டாங்க, காவேரி தண்ணியில தான் கழுவுறோம். அந்த காவேரி தண்ணி எங்கிருந்து வருது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? காவேரி தண்ணி உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியுமா? நான் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. காவேரி தண்ணி கூர்க் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற தலை காவேரின்ற ஒரு இடத்துல ஆரம்பிக்குது. அங்க ஆரம்பிச்சு அந்த நதி அங்க இருந்து மைசூர் டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து அங்கத்தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் சிவன சமுத்திரா மாதிரி ஐலாண்ட் ஃபார்ம் ஆகி அந்த சிவன சமுத்திரா கிட்ட இருந்து ஒரு 98 அடி கீழே ஃபால்ஸ் வருது. அதுக்கு தான் ககனச்சுக்கி பரச்சுக்கின்னு. அங்கிருந்து 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணித்தான் சிவா அணை அணைக்கட் அப்படின்னு ஒரு இடம். அந்த காவேரி கூர்க்ல இருந்து மைசூருக்கு வந்து மைசூர்ல இருந்து மண்டியால ஒரு இடத்துக்கு வருது. மண்டியால ஒரு இடத்துல ஒரு இடம் பேர் வந்து டி கே அள்ளி, டொரேக்கானா அள்ளி, டொரேக்கடா அள்ளி அப்படின்னு ஒரு அள்ளி, டி கே அள்ளி. அந்த இடத்துல தண்ணி வந்து வருது. வரும்போது உங்களுக்கு தெரியுமா, பெங்களூர் வந்து சி லெவலுக்கு 3000 அடி மேல இருக்கு, ஹைட்ல இருக்குது. ஒருபோதும் காவேரி நதி வந்து பெங்களூர் பக்கம் வர்றதுக்கு வழியே கிடையாது. ஆனா அந்த டி கே அள்ளியில இருந்து என்ன பண்றாங்க தெரியுமா, ஒரு 1500 அடி பம்ப் பண்ணி தண்ணிய பெங்களூருக்கு வரணும்ன்றதுக்காக ஏசியாலேயே இல்லாத பெரிய பம்பிங் எனர்ஜி வச்சு அங்க இருந்து பம்ப் பண்றாங்க. பம்ப் பண்ணித்தான் நம்ம ஊருக்கு அது வருது. ஒவ்வொரு நாளும் அந்த வாட்டர் சப்ளை போர்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பம்ப் பண்றாங்க, ரொம்ப பெரிய மிஷினரி வச்சு பம்ப் பண்றாங்க. அந்த தண்ணி டி கே அள்ளிக்கு வரும்போது வெறும் தண்ணி அப்படியே அமைச்சிடுறது இல்ல, அங்க என்ன பண்றாங்க, அங்க அது சுத்தம் பண்றாங்க. அதுல 4-5 ப்ராசஸ், ஆக்சிடேஷன், ஆக்சிஜனேஷன், அப்புறம் குளோரினேஷன், தண்ணி கிளியரா இருக்கணும் இல்ல, அதெல்லாம் கிளியர் பண்ணி எந்த அதுல இருக்கிற ஏதோ பாய்சன் இருந்துடக்கூடாது, மிருகங்க பாக்டீரியா இருக்கக்கூடாதுன்னு கிளியர் பண்ணிட்டு அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு கிளியரா பெரிய பம்ப்ல இருந்து வச்சு டி கே அள்ளியில இருந்து ஒரே அள்ளின்னு இருக்குது. அங்க 500 அடிக்கு வருது. அந்த ஒரே அள்ளியில இருந்து டாடா குனின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு பம்ப் பண்ணி அங்க இருந்து பெங்களூரு பல 51 ரிசர்வாயர்ஸ்க்கு வந்து அங்க இருந்து உங்க பைப் வீட்டில் வருது, அதை தண்ணியில பிடிச்சி அரிசியை கலூறீங்க. யோசிச்சு பார்த்துருக்குறோமா, எங்க இருந்து நம்ம காவேரி தண்ணியில தான் கலூறோம்னா, அந்த காவேரி தண்ணி அப்படியெல்லாம் வந்து நம்ம வீடை சேர்றதுக்கு அதெல்லாம் ஒழுங்கு பண்ணவர் கவர்மெண்ட்னு நினைக்கிறோம், அது காவேரி தண்ணி வர்றதுக்கு பண்ணவர் தேவன். யோசிச்சு பாக்குறோமா, அரிசி வந்து சூடா இருக்குது, காவேரி தண்ணியில சமைச்ச அரிசி இருக்குது, நம்ம யோசிச்சு பாக்குறோமா அது எப்படி பிளேட்ல வந்துச்சு. அதோ ஒன்னா சொல்லவா, அது உடனே சரி அரிசி தண்ணியில போட்டு கழுவுன பிறகு வந்துருதா, என்ன பண்றோம் அதுக்கப்புறம், சரி, சிலிண்டர்ல வைக்கிறோம். அந்த சிலிண்டர் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு சொல்லவா, அதுக்குள்ள எப்படி பிரஷரைஸ் பண்ணி கேஸ பிரஷர் பண்ணி உள்ள போட்டு நம்ம சிலிண்டர் அந்த ஸ்டவ் எப்படி பண்ணாங்க, இன்னமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம வீட்டுல அந்த பர்னர்ஸ் எல்லாம் போட்டு இன்னமும் நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதே எப்படி பண்ணாங்க, அதெல்லாம் போட்டு பண்ற ஒரு சாப்பாடுக்கே நமக்கு டயர்ட் ஆயிருது. இதை யோசிச்சோம்னா வெறும் சாப்பாடா வந்து வருது, அதுக்கு குழம்பு கூட வருது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் நூற்றுக்கணக்கான காரியங்கள் சேர்ந்துதான் நமக்கு ஒரு நாளுக்கு அந்த ஆகாரம் கிடைக்குது. தேவன் பராமரிப்பின் தேவன், இந்த ஒவ்வொரு சிறு காரியத்திலையும் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். யோசிச்சு பாக்குறோமா, ஒவ்வொரு சிறு பெரிய காரியங்கள்ல எடுத்து சிறிய காரியங்கள் வரைக்கும் அவருடைய அசைவு இல்லாம நடக்கிறது இல்லை, அவர் தான் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. யோசிச்சு பாருங்க, அந்த தண்ணி அவ்வளவு ப்ரெஷியஸ் கமாடிட்டி, நம்ம இஷ்டத்துக்கு பக்கெட் பக்கெட்டா ஊத்துறோம். நம்ம வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயா தண்ணி இருந்துச்சுன்னா இஷ்டத்துக்கு ஊத்துறோம், ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம ஊருக்கு வருதுன்றத பார்க்கணும். அது யோசிச்சு பாருங்க. அது மாத்திரம் இல்லை, போன வாட்டி ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், வெஜிடபிள்ஸ் யோசிச்சு பாருங்க, அது வளரணும், விதைய போட்டு அது வளர்ந்து தண்ணி பாய்ச்சி வெஜிடபிளா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி வந்து நம்ம சமையல் வாங்கிட்டு வரோம். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நல்லா சாப்பிட்டு ஏப்பம் விட்டு போயிடுறோம். ஆனா இது வந்தது எப்படின்றத யோசிச்சு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துறோமா, அதைத்தான் இதுல உணர்த்துறாரு நமக்கு. அன்று அப்போ வந்து சேருதுன்னா எவ்வளவு ஆயிரக்கணக்கான விஷயங்களை ஆண்டவருடைய பராமரிப்பு நெட்வொர்க்ல வச்சு சாப்பாடு நம்ம பிளேட்டு கொண்டு வராரு. அது கொண்டு வரும்போது அதுல ஏதாவது ஒரு ஃபுட்டு பாய்சன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், முடிஞ்சு மனுஷனுடைய கதை இல்லைங்களா. இன்னமே ஏன் போடுறதுக்கு நீ இருக்க மாட்டேன், அது சாப்பிட்டு முடிய ஒரு வாரம் ஃபுட் பாய்சனிங்க. 40-50 வருஷம் சாப்பிட்டுருக்கிறோமே, 30 வருஷம் சாப்பிட்டுருக்கோமே, ஒருவேளையும் அந்த பாய்சன் இல்லாம பாத்துக்கிட்டது யாருங்க, அது நல்லபடியா சமைச்சு நம்ம பிளேட்டுக்கு வந்திருக்குதே, அதுக்கு நமக்கு நன்றி வேணாம். இதுக்கு நன்றி இல்லை நமக்கு எப்படிங்க மத்ததுல நன்றி இருக்க முடியும், அதைத்தான் பாக்குறாரு. பாருங்களேன், நன்றி கிருப நம்ம வாய்க்கு ருசியா எடுத்துட்டு வந்து அவர் வெரைட்டிஸ் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வெரைட்டிஸா சாப்பாடு பண்ணிருக்கிறார். அப்பத்தை பண்ணுனா வெறும் பிரெட்டாவா நம்ம கொடுத்துருக்கிறார், எவ்வளவு வெரைட்டிஸ் சாப்பாடு. இந்த மனுஷ ஜாதி நன்றி கட்ட ஜாதின்னு சொல்லி இவங்க வெறும் மண்ணை சாப்பிட்டோன்னு விட்டாரா, காலையில மண்ணு நைட்டு மண்ணு மத்தியானம் மண்ணு சாப்பிட்டுட்டு கிடங்கயா அப்படின்னு உடல பாருங்களேன். அத வந்து எவ்வளவு வெரைட்டிஸா நமக்கு செஞ்சிருக்கிறாரு. பிளான்ட்ல யோசிச்சு பாருங்க, ரைஸ்ல யோசிச்சு பாருங்க, ரைஸ் கொடுத்திருக்கிறாரு, வீட் கொடுத்திருக்கிறாரு, நமக்கு சுகர் இருந்தா சப்பாத்தி போட்டு சாப்பிடலாம், ராகி கொடுத்திருக்கிறாரு, முத்தெல்லாம் போட்டு சாப்பிடலாம், மைதா மாவு, சோளம், ஓட்ஸ், மேகி, அந்த மாதிரி அரிசியிலே எவ்வளோ வகை வகையான அரிசிங்க, ஒரே ஒரு அரிசியா இருக்கு நமக்கு, புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, இட்லி அரிசி, ரெட் ரைஸ் சுகர் இருந்தா நீங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது, ரெட் ரைஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கிரெயின்ஸ்ல யோசிச்சு பாருங்க, கிரெயின்ஸ் எவ்வளவு வெரைட்டி பண்ணிருக்காரு, தவரம் பருப்பு, உளுந்த பருப்பு, மைசூர் பருப்பு, பச்சை பருப்பு, பைத்தியம் பருப்பு, கல்லக்கொட்டை, ஸ்பைசஸ்ல எவ்வளவு பண்ணிருக்கிறாரு, சீரகம், மெழுகு, வெந்தயம், கடுகு, மூக்கல்ல, காராமணி அப்படின்னு, ட்ரை ஃப்ரூட்ஸ் வேற, வெஜிடபிள்ஸ் எத்தனை வகையான வெஜிடபிள்ஸ் சொல்லிட்டே போலாம், கேரட்டு, பாவக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, பீட்ரூட், பீன்ஸ், காலிஃபிளவர், டொமேட்டோ, ஆனியன், டயர்டு, பூண்டு, கேபேஜ், கேப்சிகம், கீரையில எத்தனை வகையான கீரைகள், பழங்கள்ல எத்தனை வகையான பழங்கள், இது எல்லாத்தையும் யார் நமக்கு கொடுத்தது, இதெல்லாம் யார் நமக்கு கொடுத்தது, இதெல்லாம் என்ன காட்டுது, ஆதியிலே தேவன் சகலத்தையும் பண்ணி இது நல்லது என்று கண்டார். என் பிள்ளைக்கு ஒரு அம்மா அந்த பிள்ளைக்கு நல்லது நல்லதுன்னு பார்த்து ஊட்டுற மாதிரி இதே மகனுக்கு நல்லது நல்லது நல்லதுன்னு பார்த்து ஒவ்வொன்றும் சிருஷ்டித்து வச்ச தேவன், அது ஒவ்வொன்றும் நம்ம இன்னைக்கும் அனுபவிக்கும்படி நம்மளை பராமரிப்பு நெட்ஒர்க்ல கைட் பண்ணி கொடுக்கறாரு. அதை வாங்கிட்டு நன்றி இல்லாம அன்றன்று அப்பத்தை போய் நான் எப்படி ஜெபிக்கிறதுன்னா நம்ம யோசிக்கிறது, யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு நன்றி கட்டத்தனம் நமக்கு, எவ்வளவு நன்றி கட்டத்தனம். ஒரு தாய் போல அவர் கொடுக்கிறாரு, எத்தனை வகையான துணிங்களும் அவர் தாங்க ஏற்படுத்துறது இந்த உலகத்துல. நம்ம துணிங்களை எடுத்து பாருங்களேன், அவர் பண்ண பிளான்ட்ல தான், அவர் பண்ண அனிமல் ஸ்கின்ல இருந்து தான் துணிங்களை ஏற்படுத்துறது எல்லாமே. நம்ம வீட்டுல இருக்கிற பர்னிச்சர்ஸ் யோசிச்சு பாருங்க, பெட்டு, சோஃபா எல்லாமே அவர் பண்ண உட்டுல இருந்தா ஏற்படுத்துறது, எல்லாத்தையும் அவர் பண்ணார். ஆனா இதெல்லாத்தையும் அவருடைய அன்பான கரங்கள்ல இருந்து வாங்கிட்டு எவ்வளவு உச்சகட்ட நன்றி கெட்டத்தனம். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஆனா அதுக்கு ஒரு நன்றியா எனக்கு இல்ல அப்படின்னா எவ்வளவு கேவலமான ஒரு காரியம் தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் பாருங்களேன். அதெல்லாம் அதை விட மோசமானது என்ன, அதெல்லாம் கொடுத்த தேவன் சிருஷ்டித்து பராமரித்து கொடுத்து வருகிறாரு. ஆனா இவங்கெல்லாம் பொங்கல் வச்சு மலைக்கு நமஸ்காரம் பண்றாங்க, சூரியனுக்கு நமஸ்காரம் பண்றாங்க, அவருக்கு கிடைக்க வேண்டிய கனம் கிடைக்காம போகுது. அவங்க கிட்ட விட்டுருங்க, நம்ம கிட்ட அவருக்கு கிடைக்க வேண்டிய நன்றி கிடைக்குதா? எவ்வளோ இரக்கத்தின் விதை, ஒவ்வொரு ஆயிரக்கணக்கான விதைய விதைக்கிறாரு, என்ன நன்றியின் அறுப்பு அவருக்கு போகுது, என்ன நன்றி நம்ம செலுத்துறோம், எவ்வளவு நன்றி இருக்குது நமக்கு. ஒவ்வொன்றும் யோசிச்சு பாருங்களேன். நானே வெக்கப்பட்டு போனேன், வெக்கப்பட்டு போறேன். இல்லைங்க, நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வரேன், பெரிய வேலை ரொம்ப சம்பாதினேன். அந்த வேலைக்கு போய் ஒரு இடத்துல போய் குனிறோம்னா அது குனியறதுக்கு எலும்பும் அவரு தாங்க ஏற்படுத்தினது. அந்த வேலையில போய் வாயை திறந்து பேசுறோம்னா அந்த திறக்கிற மாதிரி ஒரு வாயை அவர் தான் ஏற்படுத்தியிருக்கு. திறக்காத மாதிரி வாயோடு பிறந்திருந்தா என்ன ஆயிருக்கும் உனக்கு? அந்த வாயில இருந்து சத்தம் வர்றதுக்கு வோக்கல் கார்ட்ஸ் டங்ஸ் அவர் ஏற்படுத்தினதுதான். நம்ம அது சிந்திச்சு முட்டாள்தனமா பைத்தியமா பேசாம சிந்திச்சு பேசுற மூளையும் அவர் தான் ஏற்படுத்தினார். நம்ம எல்லாம் சம்பாரிச்சு அதுக்கப்புறம் சம்பளம் வாங்குறோம், ஏடிஎம்ல போய் கேஷ் எடுக்கிறோம்னா அந்த பேப்பர் காசும் அவர் பண்ண பிளான்ட்ல இருந்து தான் காசை பண்ணாங்க. அவர் இல்லாம நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது, அதை நம்ம உணர்றோமா? அவர்னாலவே சகலமும் உருவாச்சு, அவர்னாலதான் சகலமும் நமக்கு ஏற்படுது அப்படின்ற தேவனுக்கு நாம எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்ற அப்பத்தை கொடுத்தீர, உமக்கு நன்றி ஆண்டவரே நம்ம சொல்றோமா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாமே அவர் தாங்க, நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு அந்த கொடுக்கிற கரத்தை போய் கொடுக்கிற தேவனை போய் முகத்துல உதைக்கிற மாதிரி தாங்க நம்மளுடைய நன்றி கெட்டத்தம். அவருக்கு விரோதமா அவர் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு அந்த எனர்ஜியை வாங்கிட்டே பாவம் செய்யறோம்னா எவ்வளவு கேவலமான ஒரு காரியம் தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு, அவருக்கு நன்றி செலுத்தணும். எத்தனை நாள், எத்தனை நாள் நன்றி கடன்? ஒரு வருஷமா உங்க வயசுங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, 40 வருஷம், 40 வருஷம் போஷித்திருக்கிறார். 40 வருஷத்துக்கு நான் என்ன நன்றி செலுத்துறேன், எந்த அளவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். அதான் ஒரு வசனத்துல சொல்றாரு, எருசலேம் என்கிட்ட வாங்கி 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 சாப்பிட்டு கொளுத்து போய் என்னை மறந்து போச்சு, என்னை மறந்து போச்சு. அப்படியா நம்ம இருக்கிறோம், எவ்வளவு நன்றி கட்டத்தனும். இதனால தான் இந்த ஜபத்துல வந்து முதலாவது நன்றி இதை அதிகப்படுத்தணும். அதனால தான் இது செய்யும் போது நம்ம என்ன யோசிக்கணும், ஆண்டவரே என்கிட்ட வர்ற எல்லா காரியமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது, உம்மிடத்திலிருந்து வருகிறது. அந்த நன்றி நமக்கு இருக்கணும். ஒருவேளை இந்த காரியம் வந்து நம்ம ஆரம்பத்தில் யோசிச்ச மாதிரி ஸ்லம் பீப்பருக்கோ சோமாலியால இருக்கிறவங்களுக்கோ கொடுத்தா அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் நம்ம நினைக்கிறோம், ஆனா ரொம்ப அப்ளிகபிள் நமக்கு தான். அந்த மக்கள் கிடைக்கிற ஒவ்வொரு வேலை சாப்பாட்டுக்கும் அந்த சாப்பாட்டை பார்த்து கண்ணீர் விட்டு தேங்க்யூ லார்டு நன்றியோடு செலுத்துறாங்க. நமக்கு எவ்வளவு அதிகமா ஆண்டவர் கொடுக்கிறாரோ அவ்வளவு நன்றி கெட்டத்தனமா நம்ம போயிடும். வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப நமக்கு கிடைக்கிற ரொம்ப நன்றி கெட்டத்தனம் தான் போகுது. நமக்கு தான் இது ரொம்ப உணர்த்தணும். நமக்கு கொடுக்கிற சின்ன சாப்பாடுல இருந்து எடுத்து எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நன்றியின் குணத்தை கிருபைய நம்ம இது வளர்க்க வைக்கணும் பாருங்களேன். ரெண்டாவது கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கிறோம், இந்த விண்ணப்பத்திற்கு ஒரு அர்த்தத்தை பார்த்தோம், இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தத்தை பார்த்தோம். இந்த விண்ணப்பம் செய்யறதுனால ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் அதான் பார்த்தோம். முதலாவது நன்மை, நெகட்டிவா ரெண்டு பாவங்களை நம்ம தவிர்த்துக்கலாம். அனாவசியமான உலக கவலைகள், பொருளாசையை நம்ம தவிர்த்துக்கலாம். ரெண்டாவதாக ரெண்டு முக்கியமான கிருபைகள் நம்ம வளர்த்துக்கலாம். எது? முதலாவது நன்றி. நன்றியே இல்லையா உனக்கு? 40-50 வருஷம் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இருக்கிற நன்றி எங்க? எந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நன்றி இருக்கணும் இல்லையா? நன்றியில பொங்கணும் இல்லையா நம்ம எல்லாம் இந்த நேரத்துல? ஏன் நமக்கு இல்ல? எனக்கு வெக்கப்பட்டு போற இவ்வளவு ஆயுசு உனக்கு கிடைச்சிருக்கு நன்றி இல்லையே, அதை பத்தி ரொம்ப ஷேம் ஆகணும். நம்ம இந்த ஜபத்தை ரெகுலரா செய்யறதுனால அது வளரும் பாருங்களேன். இன்னமையாவது உணர்வோமே, இன்னமையாவது ஒவ்வொரு வேலையை சாப்பாடு கொடுக்கும் போது அதை யோசிச்சு நன்றியை வளர்த்துக்குவோமே, அதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்ததாக இது வந்து ஆண்டவர் மேல சார்ந்து இருக்கிறத நமக்கு உணர்த்தும், சார்ந்து இருக்கிற கிருபைய நமக்கு வளர்க்கும் பாருங்களேன். இந்த கிருபை ரொம்ப கஷ்டம் கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்த்துக்கிறது. நம்ம ஏன் ஒரு இடத்துல ஒவ்வொரு நேரம் நமக்கு மூச்சு வருதுன்னா அது ஆண்டவர்கிட்ட இருந்து வருதுன்றத நம்ம யோசிக்கிறோமா? பாருங்களேன், யோசிக்கிறதே இல்லை. ஒவ்வொரு நேரம் மூச்சு கை கால் எனக்கு அசையுது, கால் எனக்கு அசையுதுன்னா ஆண்டவர் கொடுத்த பலன், ஆண்டவர் கொடுத்த சுகத்தினால்தான் அது இருக்குதுன்னு நம்ம யோசிச்சு நன்றி செலுத்துறோமா? இல்ல, காலையில் எந்திரிக்கிறோம், பேண்ட்டை சட்டை மாட்டிக்கிறோம், குளிக்கிறோம், டப்புன்னு ஓடுறோம், ஒடியாடுறோம், ஆண்டவர் ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யலாம், எனக்கு முடியாதுன்னு சார்ந்து வாழ்ற வாழ்க்கை நமக்கு இருக்கா? இல்லாததுக்கு காரணம் இந்த டிபெண்டன்ஸ் நமக்கு இல்லைங்க, ஆண்டவர் மேல சார்ந்து இருக்கிறது இல்ல. பாருங்களேன், சில பேருக்கு உங்களுக்கு பல நாட்களா ஆண்டவர் உடம்பு சரியில்லாம கூட செஞ்சிருக்கிறார் இல்லைங்களா? பல நாட்களா உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம், பல நாட்கள். எனக்கு அப்படி ஆச்சு, 3-4 ஐ ஃபீவர் 103. அந்த 3-4 முடிச்ச பிறகு ஒரு கைய கூட உயர்த்த முடியல, எனர்ஜி இல்ல உடம்புல. சில பேருக்கு இந்த டிபெண்டன்ஸ் ஆண்டவர் அந்த டிபெண்டன்ஸ் அங்க கத்து கொடுத்தாரு. எனக்கு சில பேருக்கு டிபெண்டன்ஸ் வந்து 5 வருஷம், 10 வருஷம், 1 நாள் கூட ஒரு வலி இல்லாம ஒரு நாள் இல்லையே, வேதனை இல்லாம ஒரு நாள் இல்லையே, எனக்கு எப்ப பாரு இந்த கஷ்டம் இருக்குதுன்னு. அதெல்லாம் ஏன் அப்படி அவன் அனுமதிக்கிறாரு? நான் இல்லைன்னா உன்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்ற டிபெண்டன்ஸ் ப்ரெஷஸ் லெசனை கத்து கொடுக்கிறாரு. அதுதான் கத்து கொடுக்கிறார். ஆனா அதை கத்து கொடுத்து 5 வருஷம் எடுக்கிறாரு, 10 வருஷம் எடுக்கிறாரு, 15 வருஷம் சில பேருக்கு எடுக்கிறார். எடுத்துட்டு 1 மாசம் நல்ல சுகத்தை கொடுத்தாருன்னா திருப்பி அந்த லெசனை மறந்து போயிடுறது. ஆண்டவர் எல்லாம் நம்ம ஒன்னும் இல்லையேன்ற உணர்வு இருக்கிறது இல்லை. அந்த டிபெண்டன்ஸ் இது நம்ம கத்து கொடுக்கும். நீ இல்லைன்னா என்னால கை கால் கூட ஒசத்த முடியாது, நீர் இல்லைன்னா என்னால எந்திரிச்சு போக முடியாது, உன் மேலதான் சார்ந்து நான் வாழ்றேன் ஆண்டவரே இல்லைங்களா? அதை நம்ம கத்து கொடுக்கணும். ஒருவேளை சில பேருக்கு தான் இந்த பாடம் ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், இந்த டிபெண்டன்ஸ கத்து கொடுக்கணும்னு. சில பேருக்கு 50-60 வருஷம் அவங்க கத்துக்கிறது, ஆனா இந்த ஜெபம் நம்ம கத்து கொடுப்போம் அனுதினமும் நம்ம செய்யும் போது. ஆகவே இதை நம்ம ரெகுலரா பண்ணணும். இது ரெகுலரா பண்றதுல பெரிய பிளஸ்ஸிங் இருக்குது, அதை நம்ம மனசுல வச்சுக்குவோம். உலக கவலைகளை தவிர்த்துக்கலாம், பொருளாசையை தவிர்த்துக்கலாம், நன்றி கட்ட தனத்தை தவிர்த்து நன்றி உள்ளவர்களை ஆண்டவர் மேல சார்ந்து வாழலாம். கடைசியாக இதை செய்யாததுனால ஒரு பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? எனக்கு பெரிய சொத்து இருக்குதுங்க, சம்பளம் இருக்குதுங்க, இது இருக்குதுங்கன்னா ஆண்டவருடைய பிளஸ்ஸிங் நம்ம சாப்பாட்டுல இல்லைன்னா அந்த சாப்பாடு நமக்கு பிளஸ்ஸிங்கா இருக்காது இல்லைங்களா? அந்த சாப்பாடே நமக்கு சீக்கிரம் சாவு கொண்டு வர சாப்பாடை கூட மாறி போலாம். ஆண்டவரே இந்த சாப்பாடு எனக்கு அம்முடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்ன்றதுக்காக ஜெபிக்கணும். எதுலையுமே அதான், ஏன் இதை ஜெபிக்கணும்னா, ஆண்டவர் பொருளுங்கெல்லாம் எவ்வளவோ நமக்கு இருந்தாலும் அந்த பொருளுங்கள்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் இல்லைனா அது நமக்கு நல்லதாவே இருக்க முடியாது. அதனால தான் மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரம் அப்பத்துதான் பிழைச்சிக்க மாட்டேன், அந்த அப்பத்துல தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதம் இருக்கும், அவருடைய பிளஸ்ஸிங் இருந்தா தான் அது உனக்கு பிழைப்பா இருக்க முடியும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சரி, தேவன் நமக்கு இந்த சத்தியங்களை உணர்த்திட்டோம், ஜெபம் பண்ணலாம். எங்கள் அருமையான ஆண்டவரே, பல காரியங்களை பார்த்து படிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர், எங்களுடைய இருதயங்களை உணரும் படிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். எவ்வளவு நன்றி கட்ட தரத்தில் நாங்கள் இருக்கிறோம். அன்றன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்ற ஒரு ஜபத்தில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த சத்தியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இதோடு படித்தோம் என்பதை விட்டுவிடாமல் இதை சிந்தித்து தியானித்து இதனால் பயன்பட, பொருளாசையை எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து, அனாவசியமான உலக கவலைகளை தவிர்த்து நன்றியிலையும் உண்மையில் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொள்ள இந்த ஜெபம் எங்களுக்கு உதவியா இருக்கு. அப்படிக்கு எங்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளில் முதலாவது இதை வைத்திருக்கிறீர்கள், அதை நாங்கள் எப்பொழுதும் செய்து ஆண்டவரே உண்மையில் நாங்கள் எவ்வளவு சார்ந்திருக்கணும், நமக்கு எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ கட்டுத்தார். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.